தேடும் இது எங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்திலே இருக்கின்றோம் ஆண்டவரின் வருகைக்காக நம் இல்லங்களையும் உள்ளங்களையும் தயார்படுத்துகின்ற இந்த காலத்தில் இறைவனின் வருகை நம் இதயத்திற்கு உகந்த வருகையாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் நன்கு தயாரிக்க வேண்டுமென்று இன்றைய திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம் இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக
ஆமீன் பிதாவே என்னை மன்னியும் என் பிதாவே என்னை மன்னியும் இயேசுவே என்னை இரட்சியும் இயேசுவே என்னை இரட்சியும் ஆவியானவரே என்னை பலப்படுத்தும் ஆவியானவரே என்னை பலப்படுத்தும்
மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் இறைவா உம் திருமகன் கிறிஸ்துவின் வருகையை நாங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளும் அவர் வந்து தட்டும் போது நாங்கள் வேண்டுதலில் யுளித்திருப்பதையும் மகிழ்வோடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காண்பாராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ
ஆமே
முதல் வாசகம் நாட்டில் விளையும் நற்கனிகள் இஸ்ரேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 2-6 வரை ஆண்டவர் வரும் நாளில் அவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்தவையாய் இருக்கும் நாட்டில் விளையும் நற்கனி வகைகள் இஸ்ரேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும் அந்நாளில் சீயோனில் எஞ்சியிருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர் உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர் என் தலைவர் சீயோன் மகளின் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார். நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது தன்மையாலும் நெருப்பு தணரையத்த அவரது ஆற்றலாலும் எருசலேமின் இரத்தக்கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார். சீயோன் மலையின் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடி வரும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார். புகைப்படலத்தையும் குளிர்ந்து விட்டெறியும் நெருப்பின் ஒளிச்சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார். ஏனெனில் அனைத்து மாட்சிக்கு மேல் ஒரு விதான மண்டபம் இருக்கும். அது பகல் வெப்பத்தினின்று காக்கும் நிழலாகவும் புயல் காற்றுக்கும் மலைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாகும் நீர்தானே, நீர்தானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய், தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் பலமும் எல்லாமும் நீதானே இறைவா, தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். அல்லேலூயா. கொணர்ந்தருளும் எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். Alleluia. 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 5-11 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நகூமுக்கு சென்றபோது 100 தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். 100 தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார், என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ராயலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். இது கிறிஸ்து இன்று நம் அனைவருக்கும் வழங்குகின்ற வாழ்வு தரும் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவழிபாட்டு ஆண்டினுடைய தொடக்க காலமான திருவருகை காலத்திலே நாம் தொடங்குகின்றோம். நேற்று ஞாயிற்றுக்கிழமையோடு நாம் தொடங்கினோம். இன்று அந்த திருவருகை காலத்தின் வார நாட்களில் முதல் நாள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, காலங்களை நாம் பலவாறாக பகுத்து வைத்திருக்கிறோம். கோடைக்காலம், குளிர்காலம், மழைக்காலம், இளவேநீர் காலம் என்று பகுத்து வைத்திருப்பதைப் போல தாய் திரு அவை நம்முடைய திருவழிபாட்டு ஆண்டை திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு காலம், தவக்காலம், பாஸ்கா காலம், ஆண்டின் பொதுக்காலம் என பகுத்து வைத்திருக்கின்றது. இந்த காலத்திற்கு ஏற்ற வாசகங்களை நமக்கு தொகுத்து தந்து அந்த இறைவார்த்தையின் ஒளியில் இறைவனை நாம் சிந்திக்க வேண்டும், இறைவனுடைய அருளை பெற வேண்டுமென்று தாய் திரு அவை நமக்கு உதவி புரிகின்றது. அவ்வாறு நாம் இப்பொழுது திருவருகை காலத்தை தொடங்கியிருக்கின்றோம். அதாவது ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற காலம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணிலே மனிதனாக அவதரித்த இயேசு மீண்டும் மனிதனாக அவதரிக்க மாட்டார். ஆகவே நாம் இயேசுவின் முதல் வருகையை நினைவு கூர்ந்து கொண்டாடினாலும் இரண்டாவது வருகைக்காக நம்மை இந்த வாசகங்கள் தயார்படுத்துவதை இதை வாசிக்கின்ற பொழுது நாம் கண்டுகொள்ளுகின்றோம். அவ்வாறுதான் சிறப்பாக அந்த இயேசுவின் வருகையானது நம் அனைவருக்கும் அமைதியை தருகின்ற வருகையாக இருக்கின்றது, இருக்க வேண்டும். இதைத்தான் முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு இந்த மண்ணிலே பிறந்த பொழுது வானத்தூதர்கள் எவ்வாறு பாடினார்கள் என்றால், உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூ உலகில் நல்ல மனது உள்ளவர்களுக்கு அமைதி உண்டாகுக. இந்த அமைதியை கொண்டு வந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு. அந்த அமைதி நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். அந்த அமைதியை நாம் சுதந்திரித்து கொள்ள நம்மை நாமே தயாரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அமைதியின் வேந்தன், அமைதியின் ஆண்டவர் நம் உள்ளத்தில் குடியிருந்து நம் உள்ளத்தையும் நம் இல்லத்தையும் இந்த உலகையும் அவர் மாற்றுவார். அத்தகைய கருவிகளாக வாழ இயேசு நம்மை தேடி வருகின்றார். இவ்வாறு இயேசு வருவது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ குறிப்பிட்ட மக்களுக்கோ உரியவர் அல்ல. மாறாக அவர் அனைவருக்கும் ஆண்டவர், அவர் எல்லாருக்கும் ஆண்டவர். இவ்வாறு அமைதி இருக்கின்ற பொழுது அங்கு பகைமை இருக்காது, வேற்றுமை இருக்காது, அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற ஆணவ போக்கு இருக்காது. மாறாக அமைதியும் ஒற்றுமையும் அங்கே நிலவும் என்பதை முதல் வாசகத்தில் எசேயா இறைவாக்கினர் அழகாக எடுத்து சொன்னதை நாம் வாசிக்க கேட்டோம். இவ்வாறு இயேசு ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு சொந்தமல்ல, எல்லாருக்கும் ஆண்டவர். யார் யார் அவரை தேடுகிறார்களோ, யார் யார் இந்த அமைதியின் வேந்தனை விரும்புகின்றார்களோ, அவர்கள் இதயத்தை தேடி வருகின்றவர் நம் ஆண்டவர். இதைத்தான் முதல் இந்த நற்செய்தி வாசகத்திலே திருவருகை காலத்தின் வார நாட்களில் முதலாவது நமக்கு இந்த நூற்றுவர் தலைவனை நம் மனக்கண் முன் வைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த திருவருகை காலத்தில் வார நாட்களில் முதல் மூன்று வாரங்களிலே நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் மத்தேயு நற்செய்தியிலே இருந்துதான் வாசகங்கள் எடுக்கப்பட்டிருக்கும். ஒரு சில நாட்களில் மட்டும்தான் லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு இன்று நாம் எடுத்திருப்பது மத்தேயு நற்செய்தியிலே இருந்து. அந்த கப்பர்நகும் ஊரிலே இயேசு போன பொழுது அங்கே இயேசுவை எதிர்கொள்கிறான் இந்த நூற்றுவர் தலைவன். என்னுடைய மகன் சாக கிடக்கின்றான், வந்து குணப்படுத்துங்கள் என்று அவன் இறைவர் இயேசுவை கெஞ்சுகிறான். மத்தேயு சிறப்பாக இன்றைய வாசகத்திலே சொல்லுகின்றார், ஆண்டவரே என்று இயேசுவை அழைக்கின்றான். மத்தேயு நற்செய்தியாளர் வழக்கமாக இந்த ஆண்டவரே என்ற சொல்லை எல்லாரும் பயன்படுத்துவதாக குறிப்பிட மாட்டார். மாறாக இயேசுவை முற்றும் உணர்ந்தவர்கள், அவருடைய பண்பு நலன்களை உணர்ந்து கொண்டவர்கள் உச்சரிக்கின்ற வார்த்தையாக அவர் பயன்படுத்துவார். அவ்வாறுதான் இந்த நூற்றுவர் தலைவனும் இயேசுவை பற்றி ஓரளவு அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவேதான் அவன் ஆண்டவரே, உடல்நலமற்று இருக்கின்ற என் மகனை வந்து குணப்படுத்தும் என்று கெஞ்சி கேட்கின்றான். அப்பொழுது இயேசு கூறுகின்றார், நான் வந்து குணப்படுத்துவேன். இதை நேர்மறை வாக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதை நாம் ஒரு கேள்வி வாக்கியமாக போட்டோம் என்றால் அதற்கு பின் வருகின்ற வாசகங்களுடைய பொருளை எளிதாக புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக இயேசு நான் வந்து அவனை குணப்படுத்துவேன் என்று சொல்வது நேர்மறை வாக்கியம், ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் இதை ஒரு கேள்வி வாக்கியமாக போட்டோம் என்றால் நான் வந்து குணப்படுத்த வேண்டுமா என்று கேட்டோம் என்றால் அதற்கு பின் வருகின்ற அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கிடைக்கும். நான் வந்து வீட்டிற்கு வந்து குணப்படுத்த வேண்டுமா என்று கேட்ட பொழுதுதான் அந்த நூற்றுவர் தலைவன் சொல்லுகிறான், இல்லை ஆண்டவரே, நீங்கள் என் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன். நீங்கள் இல்லத்திற்கு வந்து நீங்கள் அவனை குணப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நீர் வல்லமை உள்ளவர், ஆற்றல் மிக்கவர், உனக்கு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் ஒரு சாதாரண நூற்றுவர் தலைவனாகிய நானே ஒரு வார்த்தை சொன்னால் என் வார்த்தைக்கு கட்டுப்படுகின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். எனக்கே இப்படி என்றால் அகில உலகத்தையே படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற உமக்கு அதிகாரம் இல்லையா? இந்த அதிகாரத்தின் கீழ் அத்தனையும் கட்டுப்பட்டு இருக்கின்றது என்பதை ஆழ்ந்து உணர்ந்தவர்தான் இந்த நூற்றுவர் தலைவன். எனவேதான் இந்த வார்த்தைகளின் ஒரு வெளிப்பாடாக ஆண்டவரே என்று இயேசுவை அவன் அழைத்தான். இயேசுவின் ஒரு தெய்வீக தன்மையை அவன் உணர்ந்து கொண்டான். இயேசுவுக்கு வல்லமை இருக்கிறது, இயேசுவுக்கு ஆற்றல் இருக்கிறது, அவர் எங்கு இருந்தாலும் எதையும் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் என்பதை அந்த நூற்றுவர் தலைவன் புரிந்து கொண்டிருந்தான். எனவேதான் இயேசு அவனுடைய வீட்டிற்கு போவதற்கு முன்னால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஊழியன் குணமடைவான் என்று குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் வார்த்தைக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை அந்த நூற்றுவர் தலைவன் உணர்ந்து கொண்டான். இதைத்தான் இன்றைய வழிபாட்டிலே நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கின்றது. இயேசு எங்கு இருந்தாலும் தன்னுடைய ஒரே வார்த்தையினால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர். ஆனால் அவர் வற்புறுத்த மாட்டார், நம்மை வலுக்கட்டாயப்படுத்த மாட்டார், சுதந்திரமாக நம்மை கேட்பார். நானாக விரும்பி அந்த ஆண்டவருக்கு இடம் தந்தால்தான் வல்லமை மிக்க இறைவன் என் வாழ்க்கையில் ஆற்றல் மிக்க செயல்களை ஆற்ற முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவருகை காலத்தில் இயேசுவின் வருகைக்காக நாம் நம்மையே தயாரிக்கின்றோம். பல விதங்களில் தயாரிப்போம். வீடுகளை அலங்கரிப்பதில், புத்தாடைகள் வாங்குவதில், இன்னும் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வருவதில், இவற்றிலெல்லாம் நாம் கவனம் செலுத்துகின்றோம். அது தேவை, அது வேண்டும். ஏனென்றால் இது மகிழ்ச்சியின் விழா, ஒற்றுமையின் விழா, அமைதியின் விழா, இவையெல்லாம் நமக்கு தேவை. ஆனால் இந்த வெளி அடையாளங்களோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. மாறாக என் உள்ளமும் பண்படுத்தப்பட வேண்டும். பாவ குகைகள், பாவம் நிறைந்த இந்த இதய குகையை பரமனின் வார்த்தையினால் அதை பரிசுத்தமாக்கக்கூடிய வல்லமை இறைவனுக்கு உண்டு. எனவே இறைவனை நோக்கி, ஆண்டவரே, என் இதயத்திற்கு வாரும், என் இதயத்தில் இருக்கும் பாவ மாசுகளை அப்புறப்படுத்தும், நான் விரும்புகின்றேன், நீர் விரும்புகிறாய், என்னை குணப்படுத்தும் என்று நாம் இறைவனை மன்றாடி தூய உள்ளத்தோடு இந்த திருவருகை காலத்தை நாம் தொடங்குவோம். இந்த திருவருகை காலம் முழுவதும் நாம் நம்மையே நல்ல விதத்தில் தயார்படுத்தி அந்த இயேசுவின் பிறப்பு பெருவிழா நம் வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத விழாவாக, என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தருகின்ற விழாவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவின் வருகை எப்பொழுதுமே ஒரு மாற்றத்தை தரும். சக்கேயுவின் வீட்டிற்கு வந்தார், அவன் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை தந்தது. ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலும் இருந்து மாறுபடுகிறேன் என்று அவன் முன்வந்து சொன்னான். அதேபோல இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், வரலாறே இரண்டுபட்டது. கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிமு, கிறிஸ்து பிறப்புக்கு பின் கிபி என்று வரலாறும் வேறுபட்டது. எனவே இயேசுவின் வருகை உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை தரும். அந்த உண்மையான மாற்றத்தை தருகின்ற கிறிஸ்துவின் பிறப்பு விழா இருக்க வேண்டுமென்றால் இந்த திருவருகை காலத்திலே நாம் நல்ல விதத்தில் தயார்படுத்தி, ஆண்டவரே, நாம் ஒவ்வொரு முறையும் அந்த நற்கருணை வாங்குவதற்கு முன் அந்த திவ்ய நற்கருணையில் இயேசு நம்மை தேடி வருகின்றார். அந்த ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லும் பொழுது உணர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், உமது வார்த்தைக்கு ஆற்றல் உண்டு என்பதை உணர்கிறேன், நம்புகிறேன், என் நம்பிக்கையை பலப்படுத்தும், என் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் என்று அந்த இயேசுவின் வருகையை நாம் ஏற்றுக்கொள்ள நம்மையே இந்த காலங்களில் தயார்படுத்துவோம். ஆமென்.